முதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சர்வதேச சைகை மொழி சிறப்பு தினத்தில் திருச்சி பொன்மலைப்பட்டி டோலர்ஸ் செவித்திறன் குறையுடையோருக்கான உயர்நிலைப் பள்ளியின் பொறுப்பு தலைமையாசிரியர் அருட்சகோதரி மேரி சில்வியா அவர்கள் சைகை மொழியால் சாதிப்போம் என்ற தலைப்பில் வழங்கும் உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு தினத்துல சிறப்பு விருந்தினரா உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கங்கம்மா.
வணக்கம் நேயர்களே, நான் திருச்சி மாவட்டத்தில் டாலர்ஸ் காது கேளாதோர் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பேசுகின்றேன். இந்த வாரம் முழுவதும் காது கேளாதோர்க்கான சைகை மொழி வாரமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நாளில் அவர்களை பற்றிய விழிப்புணர்வை பற்றி உங்களோடு கலந்துரையாடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் சார்.
ஆமா, இப்ப இந்த சைகை மொழி அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
சைகை மொழி அப்படிங்கிறது செவித்திறன் குறைந்தவர்களுக்கான ஒரு தாய்மொழின்னு சொல்லலாம். அவங்கள பத்தி அறிமுகப்படுத்துகிறதுக்கும் நாம அவங்கள அறிமுகப்படுத்துகிறதுக்கும் இந்த சைகை மொழி வந்து ஒரு வாய்க்காலா இருக்கு. செவித்திறன் குறைந்தவர்களுக்கு சைகைகள் இயல்பாக புரிதலை ஏற்படுத்தும் வகையில வரும் ஒரு மொழி. தகவல் பரிமாற்றத்திற்காக தாங்களாகவே கண்களால் பார்த்தவற்றை சைகைகளால் உருவாக்கி வெளிப்படுத்துகின்ற ஒரு மொழி. காது கேளாதோருக்கான ஒரு சொந்த மொழியாகவே இது கருதப்படுகிறது. இதை கற்றுக்கொள்வது அவர்களோடு இருந்து அவர்களை உற்று நோக்கி கற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களோடு எளிமையாக உரையாட முடியும், எளிமையாக இதை கற்றுக்கொள்ளவும் முடியும். சைகை மொழி அப்படிங்கிறது காது கேளாதோருக்கான ஒரு தாய்மொழி அப்படின்னு சொல்லலாம்.
இந்த சைகை மொழி முதன் முதல்ல எங்கம்மா தோன்றியது, இந்த சைகை மொழிய யார் தோற்றுவித்தவர் அல்லது கண்டறிந்தவர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? வரலாற்று குறிப்புகள் இத பத்தி என்ன சொல்லுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
முதல் முதலா உலகம் தோன்றிய போது மொழி அறிவு இல்லை நம்மளுக்கு. பரிணாம வளர்ச்சியின் மித்தம் ஏற்பட்டதுதான் அந்த மொழி அறிவு. அதற்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி தங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றத்தை உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சைகை மொழி வழியாகத்தான் உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு காது கேட்டா கூட மொழி வளர்ச்சி அடையாத காலத்துல இந்த சைகைகளை வச்சுதான் அவங்க வந்து தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க. பொதுவ எடுத்துக்காட்டா சொல்ல போனா, ஒரு அப்பா வேட்டையாடிட்டு வந்தார்னா எப்படி வேட்டையாடினேன், என்ன மாதிரி விலங்க பார்த்தேன், அதை எப்படி நான் வந்து குறி வச்சு தாக்குனேன், அதை எப்படி இங்க வீட்டுக்கு கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத வீட்டுக்கு வந்தா மொழி அறிவில்லாத ஒரு சூழல்ல வேட்டையாடிட்டு வந்ததை தன் மகனுக்கு எடுத்துரைக்கணும் அப்படின்னா அவர் நிச்சயமா ஒரு சைகை வழியா தான் எடுத்துரைத்திருப்பார். இந்த சைகை மொழி அப்படிங்கிறது ஆதிகால மனிதனுடைய பழங்கால மொழி சைகை மொழி. இப்ப இவங்களுக்கு காது கேளாதோர் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸ் நாட்டு துறவி அபே மைக்கேல் டி லெபே அப்படிங்கிறவரு இந்த செவித்திறன் குறைந்தவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து இவங்களுக்கும் ஒரு கல்வி கொடுக்கணும், மற்ற பிள்ளைங்க மாதிரி இவர்களும் கல்வி கற்க வேணும், இவங்க வந்து சும்மா இருக்கிறாங்க, இவங்களும் மற்றவங்களை போல கல்வி கற்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்களெல்லாம் ஒரே இடத்துல கூட்டுறாரு. ஒரே இடத்துல தங்க வச்சு அவர்களுக்கு வந்து கல்வி கற்பிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களால யாருக்கிட்டையும் பேச முடியல, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மொழியை உருவாக்கி பேசிக்கிறத பாக்குறார் அந்த துறவி. அப்படி பார்க்கும்போது இந்த சைகை மொழியே வாய்க்காலா வைத்து இவங்க தகவல் பரிமாற்றத்தை நல்ல வலிமையா இவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் இவங்களுக்கு ஒரு சைகை மொழியை உருவாக்க கூடாது அப்படின்னு முதல் முதலா அவருக்கு ஒரு பொறி தட்டி அந்த சைகை மொழியை உருவாக்கி அவங்க கிட்ட இருந்து அவங்களே உருவாக்குன அந்த சைகை மொழிய அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்திகளை மொழிகளை தகவல்களை பரிமாறுவதற்கு பயன்படுத்தினார் என்பது இந்த வரலாறு. அதனால பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாதிரியார் துறவி அபே மைக்கேல் டி லெபே அப்படிங்கிறவர் தான் சைன் லாங்குவேஜ் அந்த காது கேளாதோர்க்கான ஒரு தந்தையா அவர் வந்து இன்னை வரைக்கும் கருதப்படுகின்றார்.
ஆமா, பொதுவா நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு பாடத்திட்டம் அப்படின்னு ஒண்ணு அரசாங்கத்தை வடிவமைச்சு, அந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டதனுடைய அடிப்படையில அதுல என்னென்ன கொள்கைகள் இருக்கு, என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குங்கிறத வகையில ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு அந்த பள்ளியில பாடங்களை கற்பிக்கிறாங்க. சைகை மொழியில என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்குது, கற்பிப்பு முறைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
சைகை மொழி பாடத்திட்டத்தை இந்தியாவில பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்றது அவ்வளவா இல்லை. குழந்தைங்களை எப்படி வந்து ஒரு சமுதாயத்துல இணைக்கணும், அவங்க வந்து தனித்து விடப்படக்கூடாது, சைகை மொழியினால் அவங்க தனித்து விடப்படக்கூடாதுங்கிறதுக்காக மற்ற குழந்தைகள் என்ன பாடத்திட்டம் படிக்கிறாங்களோ அதே பாடத்திட்டங்களை தான் இவங்களும் படிக்கிறாங்க. ஆனா அந்த பாடத்திட்டத்தை கற்பிக்கிற முறை மட்டும்தான் மாறுது. ஏன்னா மொழியிலிருந்து சைகையை உருவாக்கி அந்த குழந்தைகளுக்கு புரியும் வகையில நடத்துறது தான் இந்த தகவல் பரிமாற்றம். அதனால சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு பாடத்திட்டம் இந்தியாவிலயோ தமிழ்நாட்டிலேயோ ஃபார்மலா இல்லை. ஆனாலும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த எழுத்து மொழியினையும் பேச்சு மொழியினையும் சைகை மொழியாக மாற்றி அவர்கள் கண்களால் பார்த்து புரிந்து கொள்ள வகையில அதை தகவலா பரிமாற்றம். மித்தபடி நார்மலா குழந்தை என்ன படிக்குதோ ஒரு ஸ்கூல்ல, சாதாரண பள்ளியில சாதாரண குழந்தைகள் என்ன படிக்கிறாங்களோ அதே பாடத்திட்டங்கள் தான். பாடத்திட்டங்களை மட்டும் வித்தியாசமான ஒரு மொழியை பயன்படுத்தி அவங்க சொல்லி புரிய வைக்கிறோம், அப்பதான் அவங்க உலகத்தோட ஒட்டி உறவாட முடியும். சைன் லாங்குவேஜுக்குன்னு தனியா பாடத்திட்டம் இதுவரைக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல.
ஆமா, இந்த சைகை மொழியில ஒரு ஆசிரியரா மாணவர்களுக்கு என்னென்ன செயல்பாடுகளை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க, அவங்க என்னென்ன விஷயங்களை கற்று தெரிஞ்சுக்கிறாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
காது கேளாத மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கண்களாலதான் இந்த உலகத்தை அவங்க படிச்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. குறிப்பா 100% தனது செவித்திறனை இழந்தவர்கள் காதுகளால எதையுமே கேட்க முடியாது, எந்த மொழியும் அவர்களுடைய மூளையில பதிவாயிருக்காது, கண்களால் பார்த்த அசைவுகள் மட்டும்தான் குறியீடுகளாக அவங்க மனசுலையும் மூளையிலையும் பதிவாயிருக்கும். பதிவானதை தான் நாம எல்லாரும் பேசுறோம். அவர்களுக்கு பதிவாகிற வழி வந்து பழுதுபட்டு உள்ளதால் பதிவு அங்க இல்லை, மொழியினை பற்றிய பதிவு அவங்களுக்கு இல்லை. நாம எல்லாரும் எப்படி பேசுறோம், ஏற்கனவே கேட்டு பதிவாகி அந்த பதிவான மொழியினை தான் நம்ம வாய் வழியா பேசுறோம். இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் தொண்டையெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா பதிவாகவில்லை, பதிவாகாத ஒண்ணு அவங்களால பேச முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல கண்களால் பார்த்து அவங்களால பதிவு செய்யப்பட்டவைகளை தான் நாம அவர்களுக்கு வந்து கற்பிச்சுட்டு இருக்கோம். அதன் மூலமா தான் அவங்க அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இயல்பா இருக்குது.
ஆமா, இந்த காது கேளாதவர்களால ஆரம்ப கல்வி முதல் இறுதியில் இருக்கக்கூடிய பட்டப்படிப்பு வரை சைகை மொழியிலேயே அவங்க உணர்ந்து புரிஞ்சுக்க முடியுமாமா, அந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் இப்போதைக்கு இருக்குதா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
பாடத்திட்டங்கள்னு உங்களுக்கு தனியா கிடையாது, சாதாரண குழந்தைக்கு என்ன பாடத்திட்டமோ அதே பாடத்திட்டம் தான் ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி வாழ்க்கை வரை அவங்களுக்கு இருக்கு. அத இவர்களுக்கு ஏற்றவாறு, இவர்கள் உலகை புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு அவங்க உருவாக்கிய அந்த சைகை மொழியினை அடிப்படையாக வைத்து அவர்களிடமிருந்து சைகைகளை கற்றுக்கொண்டு இந்த பேச்சுக்கும் இந்த எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் ஏற்றவாறு சைகைகளாக மாற்றி இந்த பாடப்பொருளை புரிய வைப்பதுதான் இங்கு உள்ள முக்கியமான ஒரு செயல்பாடு. இவர்களுக்கென்று தனியே சைகை மொழிக்கென்று பாடத்திட்டமோ இல்ல ப்ரீ ஸ்கூல் முதல் காலேஜ் வரைக்கும் அப்படின்னு தனியா ஒரு பிரிவு இல்லை. நார்மலா குழந்தைங்க என்ன படிக்கிறாங்களோ அதையே சைகை மொழியாக மாற்றி அவர்களுக்கு புரிய வைத்து அதை எழுத்து வடிவமாக அவர்களை எழுத வைத்து தேர்வு எழுத வைக்கின்றோம்.
ஆமா, இந்த சைகை மொழியில கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சைகையை தவிர அவங்க எளிமைய கற்றுக்கொள்வதற்கு இந்த கற்றல் உபகரணங்கள் நிச்சயமா உங்களுக்கு பயன்பாடு உள்ளதா இருக்கும். என்னென்ன கற்றல் உபகரணங்களை அவங்களுக்கு பயன்படுத்துறீங்க, அதன் மூலமா அடிப்படை எழுத்துக்கள் கணிதம் வார்த்தைகளை எப்படி எளிமையா கத்துக்கிறாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இவங்களுக்கு வந்து கற்றல் உபகரணம் மிக மிக அவசியமான ஒன்று. ஏன்னு கேட்டா கண்களாலதான் அவங்க பார்த்து படிக்க வேண்டியதா இருக்குது. அப்ப போர்டு ரொம்ப அவசியம், ஸ்லேட் பென்சில் இவர்களுக்கு அவசியம். நாம வந்து ஒரு வாய்ப்பாடு இன்னைக்கு சொல்றோம், ஓரன் ரெண்டு ஈ ரெண்டு நாலு மூவி ரெண்டு ஆறு, நம்மளுடைய நாலேஜ் இருக்கோ இல்லையோ. இப்ப நான் ஒரு கணக்கு போடும்போது கடகடகடன்னு அந்த வாய்ப்பாடை நம்ம வாய்மொழியா சொல்லி டக்குன்னு அந்த கணக்கை முடிக்கிறோம். ஆனா இவங்க அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வாய்மொழியா அவங்களுக்கு போய் எதுவும் பதியாததுனால எழுத்து வழியா தான் அவங்க எல்லாத்தையுமே நினைவுக்கு கொண்டு வந்து எழுதணும். அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு எல்லாமே வரைந்து காட்டியோ எழுதி காட்டியோ உண்மையான பொருட்களை காட்டியோ செய்முறை வாயிலாகவோ தான் இவர்களுக்கு நாம் கற்பிக்க முடியும். சைகை மொழி வந்து அவர்களுக்கு மிகவும் சைகை மொழியோடு இது இன்னும் கூடுதலாக பாடப்பொருளை புரிந்து கொள்வதற்கு உதவுது. முக்கியமா நாம் ரொம்ப நேரம் ஒருவருடைய உதடு, சிறிய போர்ஷன் தான் அந்த உதடு, அந்த குறிப்பிட்ட இடத்தையே ரொம்ப நேரம் அந்த அசைவை மட்டும் பார்த்து, உதட்டு அசைவை மட்டும் பார்த்து இந்த உலகத்தை அவர்கள் புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினமானது. அதற்காக பொது வெளிகளில் பெரிய மாநாடுகளிலோ அல்லது கூட்டங்களிலோ அவர்களுக்கு வாய்வழியாக பேசுவதனால் எந்த ஒரு உதவியாகவும் இருக்காது, புரிதலும் இருக்காது, தகவலும் முழுமையாக அவர்களுக்கு வலிமையாக பரிமாறப்பட்டிருக்காது. அந்த சமயத்தில் சைகை மொழி என்பது மிகவும் கண்களுக்கு பிரசீதமாக இருக்கும். சுலபமாக அந்த சைகை மொழி வழியாக அவர்கள் தகவல்களை வேகமாகவும் அடிப்படை புரிதலோடும் அவர்கள் எந்த ஒரு பாடப்பொருளையும் இல்ல சமுதாயம் சார்ந்த கருத்து பரிமாற்றங்களையும் அவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அவர்களுக்கு வந்து சைகை மொழி அல்லது அது சார்ந்த படங்களை, சைகை மொழி சார்ந்த சில குறியீடுகளை, பாடப்பொருட்கள் சார்ந்த உண்மை பொருட்களை, வரைபடங்களை, பலகைகளை, பதாகைகள், இவையெல்லாம் தகவல் பரிமாற்றத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று. பாடத்திற்கும் பாடப்பொருளை உணர்த்துவதற்கும் மிக மிக அவசியமான ஒன்று.
ஆமா, இந்த காது கேளாதவர்களுக்கு காது கேட்கறதுல சிரமம் அப்படிங்கறத தவிர இவங்க படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு அவங்க ஓரளவு திறனுள்ள மாணவர்களா நிச்சயமா இருப்பாங்க. அவங்களுடைய எழுதக்கூடிய வடிவம் அல்லது அவங்க அந்த பேச்சு நடை, தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்றது, அந்த திறன்கள் அந்த மாணவங்களுக்கு எந்த அளவுக்குமா சிறப்பா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
ரொம்ப கடினமான ஒன்றுதான். அவர்கள் நினைக்கிறத மத்தவங்கள்ட்ட எளிமையா பரிமாறிக்கிறது சைன் லாங்குவேஜ்ல ரொம்ப வேகமாகவும் வலிமையாகவும் புரிதலோடும் அவர்களால பரிமாறிக்கொள்ள முடியும். ஆனால் பேச்சு வழியாகவோ எழுத்து வழியாகவோ அவர்கள் பரிமாறப்பட வேண்டும் என்றால் அவர்கள் சிறு வயதில் முதல் கொண்டே வாய்மொழி பயிற்சிக்கு செவித்துணை கருவி அணிந்து வாய்மொழி பயிற்சி, எழுத்து, சொற்கள் இவற்றை சரியாக உச்சரிக்க அவர்களை பழக்க வேண்டும். அதற்கு இவர்களுக்கென்று தனியாக சிறப்பு பாடங்கள் என்று இருக்கின்றன. உரையாடல், ஒலி கேட்டல் மற்றும் படவியாசம், இலக்கணத்தை ஒரு வாக்கியத்தை சரியாக அமைப்பதற்கு தேவையான சொற்களஞ்சியங்கள் அவர்கள் அதிகமாக படிக்க வேண்டும். படித்ததை எழுதி பார்க்க வேண்டும். எழுதி பார்த்த ஒரு சொல்லோடு அதற்குரிய பொருளை அவர்கள் தெரிந்துள்ளார்களா என்பதற்கு அதன் அருகிலேயே மிகவும் எளிமையான சிறு படங்களை, அந்த சொல்லுக்கேற்ற படங்களை அவர்கள் வரைய வேண்டும், அல்லது கொடுக்கப்பட்ட படத்திற்கேற்ப சொற்களை அவர்கள் எழுத வேண்டும். இவ்வாறு மாற்றி மாற்றி எழுத்து, சொல், படம் என்று எல்லா கோணங்களிலும் அவர்கள் ஒரு சொல்லை அவர்கள் புரிந்திருக்கின்றார்களா என்று சோதிப்பதற்கு எல்லா கோணங்களிலும் இவர்களுக்கு பயிற்சி அளித்தால் மட்டுமே அவர்கள் எளிமையாக தங்களுக்குள்ள செய்திகளையோ தகவல் பரிமாற்றத்தையோ மிகவும் வலிமையாக மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க முடியும். அதற்கு சிறு வயது முதல் கொண்டே அவர்கள் பயிற்சி தேவை.
நீங்க சொன்னது போல சிறு வயது முதலேயே கற்றறிந்த ஒரு ஆசிரியர், பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியர் சைகை மொழியிலேயே மாணவர்களுக்கு அடிப்படையான இலக்கணம், தமிழ் இதெல்லாம் ஓரளவு கத்து கொடுத்ததுக்கு பின்னாடி அடுத்தடுத்த கட நடவடிக்கையா ஒரு வாசிக்கிறது, ஒரு எழுதுறதுக்கு மாணவர்கள் தங்களாலே இயல்பா அதை செய்ய முயற்சிக்கும் பொழுது அது எளிமையா இருக்குமாமா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
முழுவதுமாக சைகை மொழி வாயிலாக இலக்கணத்தை எழுத்து வடிவிலான மொழியை அவர்களுக்கு கொடுக்க இயலாது. ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு மொழி அறிவு குறைவுபட அதிக வாய்ப்பு இருக்கு. சைகை மொழியோடு உதட்டு வாசிப்பு, உதட்டு அசைவையும் பயன்படுத்தி மாணவர்களுக்கு நாம் கற்பித்தால் மட்டுமே அவர்களால் முழுமையாகவோ அல்லது ஓரளவிற்கு சமுதாயம் எதிர்பார்க்கிற அளவிற்கு, ஒரு தேர்வில் வெற்றி பெறுகின்ற அளவிற்கு அவர்களால் வந்து மதிப்பெண்களையோ பெற இயலும். அல்லது வெறும் சைகை மொழியினால் அவர்களது எதிர்காலம் அல்லது அதை சார்ந்த தேர்வுகள், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் அமைவதற்கு ஏற்ற சூழலாக இப்போது இல்லை. ஏனென்றால் சைகை மொழியை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு அமைப்பும் இங்கு இல்லை. ஏற்கனவே உள்ள ஒரு அமைப்பு, சாதாரண குழந்தைகளுக்குள்ள அமைப்பை சைகை மொழியில் மாற்றி இந்த குழந்தைகளுக்கு ஒரு புரிதலை தான் ஏற்படுத்த முடியுமே ஒழிய இதனால் அவர்களது எதிர்காலத்தை கட்டமைக்க இயலாது. கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பொருளை சைகை மொழிக்கு மாற்றி அதனை மற்ற மாணவர்கள் புரிந்து கொள்வது போல இவர்களுக்கு புரிய வைத்து, மற்ற மாணவர்கள் தேர்வு எழுதுவதை போல இவர்களை எழுத வைத்து, மற்ற மாணவர்கள் தகுதி தேர்வுகளுக்காக முயற்சி செய்வதை போல இவர்கள் முயற்சி செய்ய வைத்து, மற்ற மாணவர்கள் வேலைக்கு அமர்வதை போல இவர்களையும் அமர்த்துவதற்கு வெறும் சைகை மொழி மட்டும் பத்தாது. மொழியறிவு, வாய்மொழி அறிவு, எழுத்து மொழி அறிவு எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அதை புரிய வைப்பதற்காக சைகையை பயன்படுத்துகின்றோமே ஒழிய அதை வைத்து அவர்களுடைய எதிர்காலத்தை கட்டமைக்க இயலாது. பட் ஆனால் தகவல் பரிமாற்றத்தை மிக வலிமையாக அவர்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த சைகை மொழி வாயிலாக.
அம்மா, இன்னைக்கு இந்த கற்றல் செயல்பாடுகள்ல நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. உதாரணமா கணிப்பொறி, இன்னைக்கு நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய திறன்பேசி, நிறைய இன்னைக்கு நம்மளுடைய தொழில்நுட்பங்கள் அளவு பறந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த கணிப்பொறியா இருக்கட்டும், அலைபேசியா இருக்கட்டும், இவைகள்லாம் இந்த சைகை மொழியோடு ஒருங்கிணைந்து பயன்படுறதுக்கு மாணவர்களுக்கு ஓரளவு உதவிகரமா இருக்காங்கம்மா?
ஓரளவு இல்ல, நல்லாவே உதவிகரமா இருக்கு. ஏன்னு கேட்டா, இவங்க எல்லாம் கண்களாலே பார்த்து படிக்கின்ற ஒரு திறன் பெற்றவர்கள், காதால் கேட்க இயலவில்லை, எனவே மற்றொரு திறனை பயன்படுத்துகிறார்கள். மற்றொரு திறனை பயன்படுத்தி மற்றவர்களைப் போலவே இவர்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்யும் இந்த வாழ்க்கை முறையில் இந்த கணிப்பொறி என்பது, இந்த அலைபேசி என்பது, அதுவும் வீடியோ பதிவாக இருக்கிறது, பார்வை சம்பந்தமாக இருக்கிறது எல்லாம், அதனால் இவர்கள் இது போன்ற துறையில் பரிணமிப்பது மிக மிக நம்பிக்கைக்குரியது. பொதுவாக இவர்கள் எம்சிஏ படிக்கிறாங்க, பிசிஏ படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, அலைபேசியை வந்து எப்படி அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மெக்கானிக்கல் அதாவது அலைபேசியை எவ்வாறு ரிப்பேர் பாக்குற அந்த ஒரு திறனை அவர்கள் வளர்த்திருக்காங்க. ஆப் எல்லாமே விஷுவலா இருக்கு, அந்த விஷுவலை பார்த்தே இவங்க வந்து ஓ இதைதான் செய்ய வராங்க, இதைதான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க, இது வாட்ஸ்அப், இது யூடியூப், இது வந்து மெசேஜ் அப்படிங்கிறத கண்களால பார்த்தவங்க புரியறதுனால ரொம்ப எளிமையா இவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கண்களால் இவர்கள் உலகை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த கணிப்பொறியும் இந்த அலைபேசி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது அவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அன்றைய காலங்களில் தொலைபேசி என்றால் அவர்கள் காதுகளால் மட்டுமே கேட்டு பேச வேண்டும், அதனால் மற்றவர்கள் உதவியே அவர்கள் நாடி இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் தற்போது இவர்கள் அழகாக வீடியோ காலில் மிகவும் வலிமையாக தங்களுடைய கருத்துக்களை சைகை மொழி வாயிலாக, பார்த்தல் வாயிலாக மிக அருமையாக செய்திகளை பரிமாறி அவர்களுக்குள் ஒரு நல்ல பிணைப்பை ஏற்படுத்தி ஒரு நல்ல வட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். மிக மிக பெரிய வரப்பிரசாதம்.
இவ்வாறு நீங்க சொல்றது போல இந்த கணிப்பொறி, தொலைபேசி, அலைபேசியுடைய பயன்பாட்டுல தங்களுடைய இந்த சைகை மொழிகளை குறியீடுகளால தாங்கள் புரிந்து கொண்ட ஒரு விஷயங்களை மற்றவங்களுக்கு பிரதிபலித்து சொல்ல முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கை திறம் அப்படிங்கிறது நிச்சயமா உயரும். அதனுடைய அடிப்படையில அந்த சைகை மொழி பயன்படுத்தக்கூடியவங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னேற முடியும், எப்படியெல்லாம் அவங்க மேம்பாடு அடைஞ்சிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
மொழி அறிவு இல்லாட்டினாலும், எழுத்து அறிவு இல்லாட்டினாலும், தங்களுடைய சைகை மொழியடையாக வைத்து மற்றவர்கள் உதவி கொண்டு இவர்களுக்குள்ள ஒரு தகவல் பரிமாற்றத்தை நல்லா ஒரு தெளிவா உருவாக்கிக்கிறாங்க சைகை மொழி வாயிலாக. இவர்களுக்குள்ள வலிமையான, தெளிவான, புரிதல் உள்ள தகவல் பரிமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இதனை செயல் வடிவம் பெறுவதற்கு நிச்சயமாக அது மொழி வடிவம் பெற வேண்டும். அதற்கு சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டேஷன், சைகை மொழி பெயர்ப்பாளர்களை கொண்டு அதனை மொழியாக வடிவமைத்து அதனை ஒரு மனுவாகவோ ஒரு விண்ணப்பமாகவோ இல்ல கருத்துரு கொடுத்தோ அதனை சமுதாயத்தில் தங்களுக்கு தேவையானதை பெறுவதற்கு ஒரு சைகை மொழி பெயர்ப்பாளரை பயன்படுத்தி உதவியை நாடி தாங்கள் நினைத்ததை சைகை மொழியிலிருந்து மொழி வடிவுக்கு மாற்றி மொழி வடிவிலிருந்து செயல் வடிவமாக அவர்கள் மாற்றுவதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், வெற்றியும் கண்டுகொண்டிருக்கின்றார்கள்.
இப்ப வருங்காலங்கள்ல வரக்கூடிய இந்த சைகை மொழி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் எளிமைப்படுத்தப்படக்கூடிய அளவுல ஏதாவது புதிதா இந்த கணினி தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்குதாமா, அல்ல இதுக்குன்னு புதிய பாடத்திட்டங்கள் செயல்பாடுகள் இப்ப நடைமுறையில எளிமையா இருக்கக்கூடிய வகையில எதிர்காலத்திலேயோ அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கம்மா?
இதை சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள், ஆனால் இன்னும் பிரபலமாக இல்லை. ஆனால் இதை சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் போது கட்டாயமாக இவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. இப்போதே இவர்கள் கணினி அலைபேசி வாயிலாக அவர்கள் நம்மை விட விரைவாக அதனை செயல்படுத்துவதற்கு அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஏனால் எல்லாம் கண்களால் பார்ப்பதால் அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்துகிறது. அதனால் அதை செய்வதற்கோ ஒரு குறிப்பிட்ட தொலைநோக்கோடு இந்த வேலையை அவர்களுக்கு பிரித்து கொடுக்கும் போது அந்த வேலைகளை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். தட்டச்சு செய்வதா இருந்தாலும் சரி, ஒரு பில் செஷன்ல வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆப்புக்குள்ள போய் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ல இருந்து அதுல ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் செய்வது மிக எளிமையாக இருக்கிறது. ஆனால் அதில் அவர்கள் பயன்படுத்துகின்ற மொழி அறிவு மிக மிக அவசியம். அதற்கும் அவர்கள் சில டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதற்குரிய சில ஆப்புகளை பயன்படுத்தி அந்த மொழியினையும் இதில் கொண்டு வந்து மற்றவர்களோட உதவியோடு அதை சரி செய்து செயல்படுத்தி வெற்றி காண்கிறார்கள்.
இப்ப இந்த சைகை மொழி பயிலக்கூடிய மாணவர்கள் எப்படி தங்களை இன்னும் நல்லா மேம்படுத்திக்கணும், இன்னும் நம்ம இந்த சைகை மொழியை கொண்டே ஓரளவு ஒரு பட்டப்படிப்பு வரைக்கும் பயிலணும், இன்னும் நம்ம அதுல முன்னேறணும், ஒரு உத்வேகத்தோட செயல்படணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு பயிற்சிகளை மேற்கொள்ளணும், உங்களுடைய அனுபவங்களை உங்களுடைய பார்வையில கொஞ்சம் சொல்லுங்க.
சைகை மொழியை வைத்தவர்கள் கல்லூரி படிப்பை படிக்கணும் அப்படிங்கிறப்ப இல்லை, ஏன்னா இவங்க தனியா பாடத்திட்ட சைகை மொழிக்குன்னு கிடையாது. நார்மலா ஒரு குழந்தைக்கு ஒரு மாணவனுக்கு ஒரு கல்லூரி பயில் மாணவனுக்கு என்ன பாடத்திட்டமும் அதை சைகை மொழி பெயர்ப்பாளர் வழியாக ஒரு ஆசிரியர் சில நேரங்களில் சைகை மொழி பெயர்ப்பாளராக இருந்தால் மட்டுமே மாணவருக்கு முழுமையாக அந்த பாட பொருளை புரிய வைக்க இயலும். எனவே இங்கு சைகை மொழிக்கு என்ற தனியாக பாட பிரிவோ இல்ல கல்லூரியோ இல்ல உயர்கல்வியோ இல்லை இந்தியாவை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் இவர்கள் சமுதாயத்திலிருந்து தனியே விலகி விடுவதற்கு தனித்து விடப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எல்லோரும் என்ன முறையை கையாளுகின்றார்களோ அந்த முறையை சைகை மொழி வாயிலாக புரிந்து கொண்டு அதனை எழுத்து மற்றும் பேச்சு மொழி வழியாக மற்றவர்கள் சைகை மொழி பெயர்ப்பாளர்கள் உதவியை நாடி தங்களுக்கான வாழ்வை உயர்த்திக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இவர்கள் தனியாக பிரிந்துவிட சமுதாயம் சமூக ஆர்வலர்களும் எண்ணுவதில்லை. இவர்கள் சமுதாயத்தோடு ஒட்டி உறவாட நாம் அவர்களை சுற்றி உள்ளவர்கள் அதாவது காது கேளாதவர்கள் நம்மோடு பணிபுரிந்தாலோ படித்தாலோ அவர்களுக்காக நாம் சில சைகை மொழிகளை கற்றுக்கொள்ளும் போது நாமும் அவர்களில் ஒருவர் என்ற ஒரு பாதுகாப்பு உணர்வு அவர்களுக்கு தோன்றும். எனவே நாம் அவர்களுக்கு ஏற்றவாறு சில அடிப்படையான சைகை மொழிகளை சுற்றி உள்ளவர்கள் கற்றுக்கொண்டு அவர்களோடு தகவல் பரிமாறி கொள்ளும் போது அவர்கள் சமுதாயத்தில் தனித்து விடப்பட மாட்டார்கள். அதற்காக நாம் சில சைகை மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். எத்தனையோ மொழிகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். வேறு நாடுகளுக்கு செல்லும் போது வேற்று நாட்டு மொழியினை கொண்டு அதற்கேற்றவாறு நாம் வேலை செய்கின்றோம் அல்லவா? அதுபோல நம்மில் நமக்குள் நம்மிடையே இருக்கின்ற சில மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு புரிகின்ற வகையில் சில மொழிகளை நாம் கற்றுக்கொண்டு அவர்களை நம்மில் ஒருவராக பார்ப்பதற்கு இந்த சைகை மொழி பேருதவியாக இருக்கும்.
அம்மா, இதுவரைக்கும் இன்றைய சர்வதேச சைகை மொழிகள் தினத்துல சைகை மொழி அப்படின்னா என்ன, நீங்க அதை எப்படி கற்றுக் கொடுக்கறீங்க, மாணவர்கள் அந்த சைகை மொழியில இருந்து எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, வெளியில போய் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இதை அடிப்படையா கொண்டு எப்படி எல்லாம் மேம்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத மிகச்சிறப்பா மிக தெளிவா சொன்னீங்க. புதுகை பண்புடைய நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் உலக சைகை மொழிகள் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்மா.
ரொம்ப நன்றிங்க.
நேயர்களே, இதுவரை திருச்சி பொன்மலைப்பட்டி டோலர்ஸ் செவித்திறன் குறையுடையோருக்கான உயர்நிலைப் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி மேரி சில்வியா அவர்கள் வழங்கிய சைகை மொழியால் சாதிப்போம் என்ற நிகழ்ச்சியை கேட்டீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. Thank you.